الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقال الله سبحانه وتعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم لله ملك السماوات والأرض يخلق ما يشاء يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير صدق الله العظيم فقال نبينا محمد صلى الله عليه وسلم الولد مبخلة مجبنة او كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் புனிதனாக வாழ வேண்டும், ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் சொர்க்கமாக அமைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த உலகத்தை படைத்து உலகத்துக்கு மனிதனை அனுப்பியதிலிருந்து இந்த மனிதனுக்கு நேரான வழியை, சீரான வழியை, சொர்க்கத்துக்குரிய வழியை காட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் நபிமார்களுக்கு வேதங்களை, சுஹூஃபுகளை கொடுத்து அனுப்பிக் கொண்டே இருந்தார். அதே வரிசையில் உலகமே பாவம் என்னும் இருளால் சூழப்பட்டிருந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கு ஒளிவூட்ட, உலக மக்களை சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்குவதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு வந்துதித்த என் உயிர்களை மேலான அருமை நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் மீதும் தங்களுடைய இரத்தத்தை நீராக ஊற்றி புனிதமான தீனுல் இஸ்லாத்தையும் வளர்த்து இன்று வரை எங்களுக்கும் பெருமை தேடித்தந்த எங்களுடைய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், வலிமார்கள், உலமாக்கள், இனி இறுதி நாள் வரைக்கும் யாரெல்லாம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை முடியமான அளவு எடுத்து நடப்பார்களோ அந்த ஒவ்வொருவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உரித்தாகட்டும். புனிதமான அல்லாஹ்வுடைய வீட்டிலே எழுத்து காப்புடைய நீயத்துடன் அந்த மருந்திருக்கும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹும் ரசூலும் எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி கூறியிருக்கின்றார்களோ அவைகளை எல்லாம் விட்டு முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் செய்கிறேன். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு குறுகிய கால வாழ்க்கை கொடுக்கப்பட்ட ஒரு உலகத்தில் ரபுல் இஸ்ஸத் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் வாழ வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் அனைவர்களும் வாழ வந்தவர்கள் அல்ல, மௌத்தாக வந்தவர்கள். இப்பொழுதோ அல்லது அடுத்த கணமோ அல்லது அடுத்த நாளோ அடுத்த நிமிடமோ அடுத்த மணித்தியாலமோ நாங்கள் ஒவ்வொருத்தரும் மௌத்தாக போகின்றோம். அன்பான மேலான சகோதரர்களே,
இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல அமானிதங்களை தந்திருக்கின்றான். பல வகையான அமானிதங்கள் இருக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு அமானிதம் தான், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதத்துல மிக முக்கியமான அமானிதம், பிரயோஜனமான அமானிதம், மௌத்துக்கு பின்னாலேயும் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய அமானிதம், எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய அமானிதம் கொண்டு இருக்குமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ் உலகத்துல தந்த பாக்கியம். அது பிள்ளை பாக்கியம். ஒரு மனிதனுக்கு பிள்ளைகள் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்றான் என்றால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது சொல்றான், யஹபு லிமை யஷா, யஹபு லிமை யஷா என்று தான் அல்லாஹ் சொல்றான். யஹபு என்றால் நாங்க பிள்ளைகளை கொடையாக கொடுக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். பிள்ளை பாக்கியம் என்பது கண்ணியமான சகோதரர்களே, அது அல்லாஹ் எங்களுக்கு கொடையாக, அன்பளிப்பாக, கிஃப்டாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்ததுதான் இந்த பிள்ளை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், நாங்க சிலவங்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கிறோம், சிலவங்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுக்கிறோம், சிலவங்களுக்கு மாத்தி மாத்தி கொடுக்கிறோம், சிலவங்களுக்கு ரெண்டையும் கொடுக்கிறோம், சிலவங்களுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டோம் நாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தர மாட்டேன், அல்லாஹ் கிடைக்காதுன்னு முடிவு செஞ்சதுக்கு பின்னால உலகத்துல நாங்க யாருட்ட போனாலும், எங்க போனாலும், கழுத்துல தொங்க போட்டாலும், இடுப்புல தொங்க போட்டாலும், வீட்டுடைய மூளைகள்ல தொங்க போட்டாலும், கண்ணியமான சகோதரர்களே, வானத்தை உயர்த்து ஏழு வானத்தை பிளந்து போனாலும், பூமியை தோண்டி ஏழு பூமிக்கு அடியில போனாலும், யாராலையும் கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கை ஒவ்வொரு ஈமானுள்ள ஈமான்தாரிடத்திலையும் வர வேண்டும். இது அல்லாஹ் அவனுடைய பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பிள்ளை என்று வரும் பொழுது, அமானிதம் என்று சொல்லும் பொழுது எங்கள் அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்ய வேண்டிய கடமைகள். எங்கள் அதிகமானவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, பேர் ஒன்று வச்சாச்சு, அக்கீக்காவை கொடுத்தாச்சு, மாஷா அல்லாஹ் எங்கட கடமை முடிஞ்சிட்டு. அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பேர் வைக்கிறதும் கடமை தான், அக்கீக்கா கொடுக்கிறதும் கடமை தான், அதோட முடிஞ்சு போற ஒரு கடமை அல்ல இந்த பிள்ளைக்கு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அமானிதத்துடைய கடமை முடியுற ஒரு கடமை அல்ல. அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் முழு உலகத்திலையும் சிறுவர் தினம் என்று எல்லாரும் கொண்டாடினாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த சிறுவர் தினம் என்று உருவாக்கியது இஸ்லாமா உலகத்தில்? இல்லை. ஆனா இதை எல்லோரும் நாம் கொண்டாடுகின்றோம், அது தவறு என்று நான் சொல்ல வரவில்லை, அது பிள்ளை அதுக்கு ஃபத்வா கொடுக்க நான் வரவில்லை. இந்த சிறுவர் தினத்தை, சிறுவர்களை மதிக்க வேண்டும் என்று இந்த நாளொன்றை ஒதுக்கி அதற்கு மதிப்பளித்த இந்த உலக நாடுகள் இன்று சிறுவர்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொள்வோம். அன்பான சகோதரர்களே, இதை மேற்கத்தியர்கள் தான் உருவாக்கினார்கள். மேற்கத்தியர்கள், கிறிஸ்தவர்கள், யகூதிகள், இவர்கள் தான் இந்த நாளொன்றை உருவாக்கினார்கள். ஆனால் நீங்க மேற்கத்தியர்களுடைய வரலாறை படித்தீர்கள் என்று சொன்னால், அதே போல யூரோப்ல, அதே போல நீமான் சகோதரர்களே, அமெரிக்காவில், பிரிட்டிஷ்ல, எல்லா நாடுகளையும் நீங்க படித்தீர்கள் என்ற அவங்களோட வரலாறு, அவங்க சின்னவங்களை எந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எந்த அளவு பிள்ளைகளோட தொடர்பு இருக்கின்றது என்று பாருங்கள். அவர்கள் எத்தனை வயது வரைக்கும் தாய் தந்தையோட தொடர்போடு இருக்கின்றார்கள் என்று படித்து பாருங்கள். அன்பான சகோதரர்களே, பருவ வயதை அடைய முன்னாலேயே விபச்சார பழக்கத்துக்கு அவர்களை பழக்கப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான மேலான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், அண்மை காலமாக எங்கட நாட்டிலையும் சின்ன பிள்ளைகளை பாலியல் வன்புறவுக்குட்படுத்தி படுகொலை செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் அன்றைக்கு உலகத்தில் எங்கட நாட்டில் எங்கட கண்கூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இப்படியான ஒரு நிலைமையில, இக்கட்டான ஒரு நிலைமையில நாம் நினைக்க கூடாது, எங்கள்ட யாரிடத்துல பேசினாலும் சொல்லுவாங்க, எல்லாம் பாதுகாத்துட்டான், எங்கட பிள்ளைகள் இல்ல, எங்கடவங்க இல்ல. அன்பான மேலான சகோதரர்களே, இப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு காரணம் என்ன? இப்படி ஒரு நிலைமை மனிதர்களுக்கு புகுவதற்கு காரணம் என்ன என்பதை இனியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றாராகிய எங்களுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பாரிய ஒரு பொறுப்பு எங்களுடைய ஒவ்வொருத்தையும் இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான சகோதரர்களே,
அந்த பொறுப்பு ஒரு குடும்ப தலைவருக்கு இருக்கின்றது, ஒரு ஊர் தலைவருக்கு இருக்கின்றது, ஒரு நாட்டு தலைவருக்கு இருக்கின்றது, ஒரு ஆலிமுக்கு இருக்கின்றது, ஒரு ஆசிரியருக்கு இருக்கின்றது, ஒரு பாடசாலை அதிபருக்கு இருக்கின்றது. இது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு என்ற செய்தியை அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே நாம் யாரும் மறந்துவிடக் கூடாது. பெண் பிள்ளைகள் மாத்திரமல்ல ஆண் பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடப்பாடு எம்மல்ல ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்றது என்ற செய்தியை கண்ணியமான மேலான சகோதரர்களே நாம் யாரும் மறந்து விடக்கூடாது என்ற செய்தியை நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லுகின்றேன் மேலான சகோதரர்களே. இதற்கு காரணம் என்ன, இப்படி ஆகுவதற்கு காரணம் என்ன? இன்று எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் பிள்ளைகளுடைய விடயத்தில் தாய் தந்தையிடத்தில் இருக்கக்கூடிய கவலை ஈனம் தான் இதற்கு முதலாவது காரணம். சகோதரர்களே, கவன ஈனம் என்று வரும் பொழுது அது பல வகைகளாக உங்களுக்கு சொல்லலாம். கவன ஈனத்தை பத்தி நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளை கிடைக்குது, மாப்பா ஊர்ல இல்ல, நாட்டுல இல்ல, பிள்ளை பருவ வயதை அடைந்ததுக்கு பின்னால்தான் பாப்பா நாட்டுக்கு வருகின்றார். இவருடைய பொறுப்பு எந்த வகையில், இவருடைய அமானிதத்தை எந்த வகையில் இவர் நிறைவேற்றி இருப்பார்? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் மேலான சகோதரர்களே. பிள்ளைக்கு வாப்பா யாரென்றே தெரியாது, வாப்பாவுடைய உருவம் தெரியாது, வாப்பா எப்படி இருப்பார் என்று தெரியாது, வாப்பாவுடன் கொஞ்சம் விளையாடி இல்லை பிள்ளை. அன்பான மேலான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், தந்தையோட இருந்து சிறு வயதுல இருந்து பிள்ளைகள் எங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்ற செய்தியை அன்பான மேலான சகோதரர்களே நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். சின்ன பிள்ளையில இருந்து அவர்கள் எங்களுடைய நெஞ்சிலே நடந்து, எங்களுடைய நெஞ்சிலே விளையாடி, எங்களுடைய கைகளை பிடித்து நடந்த அந்த அந்த உரிமையை நாங்கள் வீடு கட்டி கொடுப்பதனால் முடிவெடுக்க முடியாது சகோதரர்களே. அவர்களுடைய அக்கவுண்ட்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போட்டு சேர்த்து வச்சுட்டு நாங்கள் மௌத்தாகிட்டோம், அந்த பொறுப்பை நிறைவேற்ற அந்த கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்ற, அமானிதத்தை நிறைவேற்றி விட்டோம் என்ற பொறுப்புல இருந்து நாங்கள் நீங்கிவிட முடியாது சகோதரர்களே. கொஞ்சம் சிந்தனை கெடுக்க வேண்டும், யோசனை கெடுக்க வேண்டும் மேலான பெரியவர்களே சகோதரர்களே. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் எல்லா இடத்திலையும் எல்லா மனிதர்களையும் யாரை நம்புவது, எந்த மனிதனை நம்புவது, இவர் எப்படி இருப்பார் என்று அதை மேலான சகோதரர்களே அதை யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே? முதலாவது காரணம், இதற்கான முதலாவது காரணம் மேலான சகோதரர்களே, எங்களிடத்துல மகரம் பேணப்படாததுதான் இதற்கான முதலாவது காரணம். இன்னைக்கு நாங்க பொம்பளை பிள்ளைய இன்னைக்கு எத்தனை வயசு வந்த பெண் பிள்ளைகளை நாங்க பாதையில் அல்லது மேலான சகோதரர்களே நான் சொல்றேன் கோவிக்காதீங்க, திருவியில் ஏற்றி ஒருத்தரோடு அனுப்பி விடுகின்றோம். அந்த பிள்ளை எங்க போகுது, எங்க வருது, யாரோட பழகுது, யாரோட பேசுது? அன்பான மேலான சகோதரர்களே, அல்லாஹ் போதுமானவன். இதன் மூலமாக அந்த பிள்ளைகளுக்கு நண்பர்கள் யாரு, நண்பிகள் யாரு, இதன் மூலமாக இவர்கள் என்ன படிக்கின்றார்கள்? அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு கையில நாங்க ஒரு செல்போனை கொடுக்கின்றோம், இதற்கான முழு பயிற்சியும் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்றது, முழு பயிற்சியும் தெரியும். 8 வயசு பிள்ளைக்கு அன்பான மேலான சகோதரர்களே, 8 வயசு பிள்ளைக்கு பாலியல் சம்பந்தமான எல்லா அறிவும் இன்று இருக்கின்றது. இதுக்கு காரணம் என்ன, இது எங்கிருந்து படித்தார்கள்? எங்களுடைய வீட்டுடைய சூழல்களை பாருங்கள், இன்றைக்கு சினிமா தியேட்டர்களாக எங்களுடைய வீடுகளை வைத்து, எங்களுடைய பிள்ளைகளை மடியிலே வைத்துக் கொண்டு சினிமாக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், அதுல இருந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் படிச்சு கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் அன்பான சகோதரர்களே. அதே போல இன்னைக்கு நான் பார்க்கிறோம் இன்டர்நெட், பேஸ்புக், இது எல்லாத்திலையும் நீலப்படங்கள். அன்பான சகோதரர்களே, இன்று நாட்டிலே தூக்கு தண்டனையை கொண்டு வர வேண்டும் என்று கோஷமிடக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், நாட்டு தலைவர்கள், இவர்களுக்கு முடியாதா இந்த நாட்டுடைய எல்லைக்குள்ளாலே இந்த நீலப்பட அந்த சமூக வலைத்தளங்களை தடை செய்ய முடியாதா? முடியும், ஏன் செய்யாமல் இருக்கின்றார்கள் சகோதரர்களே? கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். பாதையோரங்கள்ல, ரோட்டோரங்கள்ல நின்று தூக்கு தண்டனையை கொண்டு வாருங்கள், தூக்கு தண்டனையை கொடுங்கள், சவுதியுடைய சட்டத்தை கொடுங்கள் என்று சொல்லுவதை விட அன்பான மேலான சகோதரர்களே சொல்லுவார்கள், குரல் இருக்கும் பொழுது ஏன் கையை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்று. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இதை உலகத்தில் யாருமே செய்ய மாட்டார்கள். சிறுவருக்கென்றே ஒரு நாளை ஒதுக்கிய அந்த அந்த ஐரோப்பியர்கள் அன்பான சகோதரர்களே, ஏன் அவர்களால் இப்படி ஒரு கேவலம் கட்ட ஒரு சமூக வலைத்தளத்தை உருவாக்கினார்கள் அவர்கள்? ஏன் அவர்களால் நிப்பாட்ட முடியாதா? அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் யாருடன் போறாங்க, யாரோட வாராங்க, யாரோட பேசுறாங்க, இது ஒவ்வொரு உம்மா பாப்பாட கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதற்கே தந்தை வீட்டில இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்தில் தாய் அல்ல, தந்தை இருக்க வேண்டும். தந்தையுடைய கண்காணிப்பில் இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய நண்பன் யார், நண்பி யார், இவர்கள் எங்கே போகின்றார்கள், யாருடன் பேசுகின்றார்கள்? அன்பான சகோதரர்களே, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு தந்தையுமாறும் கட்டாயம் அவர்களுடைய பொறுப்பு என்ற செய்தியை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. அடுத்த விஷயம்தான் மேலான சகோதரர்களே, நாங்கள் இரண்டாவது விடயம் உடுப்புடைய விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும். பிள்ளைகளுடைய விடயத்துல இன்றைக்கு பொம்பளை பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், உம்மா மாஷா அல்லாஹ் முகத்தை மூடி இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, உமா அபாயா உடுத்திருக்கிறாங்க, முழு உடம்பும் தெரியுது இல்ல. பிள்ளைகளை பாத்தீங்கன்னா கேவலம் சகோதரர்களே, சின்ன பிள்ளைகள், 5 வயது, 6 வயது, 4 வயது பிள்ளைகள் அறை நிர்வாணமாக கூட்டிக் கொண்டு வரப்படுகின்றார்கள். இந்த அறை நிர்வாணம் தான் சமூகத்திலே பாலியல் வல்லுறவை, கண்ணியமான சகோதரர்களே, இன்று யாருக்கும் உருவாக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, வயோதிபராக இருந்தாலும், வாலிபராக இருந்தாலும், ஆலயமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அன்பான சகோதரர்களே, அது சின்ன பிள்ளை என்ற எண்ணம் யாருக்குமே ஷைத்தான் உண்டாக மாட்டான், உண்டாக்க மாட்டான். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைக்கும் இஸ்லாம் சொன்ன பிரகாரம் உடைய உடுப்பாட்டங்கள். இன்று புதிதாக ஒரு உடுப்பு வந்திருக்கின்றது, லெகின் என்று உடுப்பாட்டுகின்றார்கள். அந்த அவயவங்களை அப்படியே அச்சு ஒட்டாக வெளியிலே காட்டுகின்றது. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சகோதரர்களே, அது பொம்பளை புள்ள என்ற செய்தியை நாங்கள் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்துல கவனஹீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, நான் அடுத்தவர்களை பேசவில்லை, இஸ்லாம் அல்லாதவர்களை பேசவில்லை, முஸ்லிம்களை பத்தி தான் பேசுகின்றேன். வாப்பா ஹாஜியார் அஞ்சு நேரம் தொழுகிறாரு, எல்லாம் நடக்குதே, இந்த விஷயத்துல மட்டும் கவனஹீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, இது எங்கட வீட்டுள்ளுக்குள்ளே விபச்சாரம் உருவாகலாம். இன்று நாங்கள் பார்க்கிறோம் சகோதரர்களே, எமது நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மையின சமூகத்திலே தந்தையால் பிள்ளை கற்பழிக்கப்படுகின்றார், தந்தையால் தான் பெற்ற பிள்ளையை கற்பழிக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? அறை நிர்வாணமாக தன்னுடைய மகளை ஒரு தந்தை பார்த்தாலும் அவருக்கும் அவருடைய காம உணர்வு உருவாகும் என்ற செய்தியை கண்ணியமான சகோதரர்களே நாம் மறந்துவிடக் கூடாது. அதனாலதான் எமது உயிரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு படித்து தந்தார்கள், பிள்ளைகள் 7 வயதை அடைந்தால் உங்களுடைய படுக்கை அறையிலே இருந்து அவர்களை ஒதுக்கிவிடுங்கள். ஹதீஸ், சும்மா சொல்லித்தரல இதெல்லாம். உங்களோட பெட்ல இருந்து 7 வயசாயிட்டா புள்ளைய ஒதுக்கிருங்க, ஓரமாக்கிருங்க. இன்றைக்கு நிறைய சகோதரர்கள் மடமையில் இருக்கின்றோம். சகோதரர்களே, பிள்ளையை எங்கட பொங்கல பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் எங்களோடைய தூங்க வைக்கிறோம். மனிதன் ரீதியில அன்னியமான சகோதரர்களே, நாம் இரவையில என்ன நிலைமைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்ற செய்தி தெரியாது. நாங்கள் கணவன் மனைவியாக நடந்து கொள்வோம், எங்கட பிள்ளைகள் எத்தனை பேர் இதனை பார்த்து எங்களின் மூலமாக பாலியல் வல்லுறவை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். இது எங்கட வீட்டிலேயே ட்ரைனிங் நடக்குது. சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய பேர் இந்த விஷயத்துல கவனமீதமாக இருக்கு. பிள்ளைகளை ஒதுக்குங்க, பெட்ல இருந்து ஓரமாக்குங்க. இந்த பாலியல் இப்படியான ஒரு எண்ணம் பிள்ளைகளோட தலையில உருவாகுவதற்கு அதிகமான பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். இந்த ஒரு ஹதீஸ படித்தா சகோதரர்களே, எங்கள்கிட்ட மேலான சகோதரே, இந்த இதுல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்த விடயம் தான், இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னா, கொமர் பிள்ளையில கூட, வயது வந்த பிள்ளைகள கூட, மகரம் அல்லாத ஒருத்தர் வந்து கட்டி அணைச்சு மோந்து கொள்றாரு, கட்டி அணைச்சு மோந்து கொள்றார். நவீன கால உலமாக்களுடைய பத்துவாவின் படி பெற்ற தந்தை கூட வயது வந்த பிள்ளைய தன்னுடைய உடம்புக்கு கிட்ட எடுக்காம இருக்கிறது தான் சாலச்சிறந்தது. பெற்ற தந்தை கூட வயது வந்த பொம்பளை பிள்ளைய தன்னுடைய மடிக்கோ கட்டி அணைச்சோ அல்லது தோல்ல கை போட்டுக் கொண்டோ தலையை தடாவிக்கொண்டோ உடம்புகளை தடாவிக்கொண்டோ இருப்பதை தவிர்த்து கொள்வதுதான் சாலச்சிறந்தது. இது யாருக்கு? பெற்ற தந்தைக்கு. பெற்ற தந்தை இல்லாத ஒரு மனிதருக்கு இப்படி செய்ய உரிமை உண்டா? கேட்டா சொல்லுவாங்க, அவர் சின்னத்திலிருந்து அப்படித்தான், சின்னத்திலிருந்தே அப்படியே பழக்கத்துல வந்துட்டது, அதனால எங்களுக்கு ஒண்ணும் செய்யலாது. அவரும் சரியான இறக்கம், எங்கட பிள்ளையும் அவரை கண்டா சரியான இறக்கம். அல்லாஹ் பாதுகாக்கணும், இந்த இறக்கம் தான் கெடுத்து கொலை செய்யற அளவுக்கு கொண்டு போயிட்டு விடும். சகோதரர்களே, யாரா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கோவிக்கட்டும், கோபத்துல பிரச்சனை இல்ல, நிறைய பேர் ஆத்தம் பாக்குறேன் கோவிச்சிருவாங்க, நிறைய நிறைய சிலரும் சொல்லுவாங்க ஹசரத் வந்திருக்கிறார் அம்மா உனக்கு கோவித்து அந்த ஹசரத் வந்திருக்கிறாரு வந்து வந்து பேசிட்டு போ, பேசிட்டு போகலாம், ஹசரத்துக்கு கிட்ட வந்து முசாதா முபாரக்காவெல்லாம் தேவையில்லை. உங்களை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்தாருன்னா பருவ வயது அடையும் போது சின்ன பிள்ளைகள் ஓதி கொடுத்தாருதான் அந்த பருவ வயது அடைந்ததுக்கு பின்னால அந்த பிள்ளைகளை நாங்கள் தூரமாக்கி வைக்க வேண்டும். யாரோட சேரணும், யாரோட பேசணும், யாரோட தூங்கணும், அன்பான சகோதரர்களே, இதே போலதான் ஆம்பளை பிள்ளைகளுடைய விஷயத்தையும் கவனம் எடுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆம்பளை பிள்ளைகளுடைய விஷயத்தை கவனம் எடுக்கிறது இல்லை, அந்த பகுதியிலையும் அதிகமான தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரிந்தது ஒரு சேயாவுடைய செய்திதான் சகோதரர்களே, இந்த நாட்டில ஒரு சேயாவுடைய செய்திதான் வெளியிலே வந்திருக்கின்றது. இதை போன்ற ஆயிரம் சேயாக்கள் இன்று கற்பழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைகளிலே, அதே போல ஹாஸ்டல்களிலே, அந்நியமான சகோதரர்களே பாதையோரங்களிலே, அதே போல வியாபார ஸ்தலங்களிலே இப்படியான பாலியல் வல்லுறவுகள் இன்று உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடைக்கு வேலைக்கு வருகின்றார்கள் பெண் பிள்ளைகள், வேலைக்கு வருகின்றார்கள் முஸ்லிம்களுடைய கடைக்கு அரை நிர்வாணமாக கடைகளுக்கு வருகின்றார்கள், பொஸ்ஸோட முதலாளியோட உரசுகின்றார்கள், பக்கத்தில் வருகின்றார்கள், அங்கால போறாங்க இங்கால வராங்க. ஒரு நாள் ஒருத்தத்தை சொன்னேன், இது உங்களுடைய கடை, நீங்க ஒரு சட்டத்தை போடுங்கள், இங்கே வருவதாக இருந்தால் என்னிடம் வேலை செய்வதாக இருந்தால் அரை நிர்வாணமாக கொடுக்க முடியாது, இறுக்கமாக கொடுக்க முடியாது என்று சட்டத்தை போடுங்கள் சொன்னா அன்பான சோதல் எங்கிடவங்க தலையை சொல்கிறாங்க, இன்னைக்கு யோசிக்கிறாங்க ஏன் சொல்ல முடியாது. அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, இப்படியான விடயங்களை மிக கவனம் எடுங்க. மகரம் இல்லாதவங்களோட கிட்டைக்கு நெருங்க விடாதீங்க. ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, வீட்டுல யாராவது விருந்தாளிகள் வந்துட்டா நாங்க என்ன செய்வோம் சொன்னா அவர் தனிய தூங்குறாருன்றதுக்காக வேண்டி எங்கட வயசு வராத ஒரு நாங்க அரபியில சொல்லுவோம் அம்ரத், அம்ரதுண்டா தாடி முளைக்காத பிள்ளைகள், உலமாக்கள் நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், முகத்துல தாடி முளைக்காத ஆம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் நாங்க அம்ரத். நபி அவங்க சொன்னாங்க தாடி முளைக்காத ஆம்பளை பிள்ளைகள நபி அவங்க மானக்கா செய்ய மாட்டாங்க, கட்டி அணைச்சு மானக்கா செய்ய மாட்டாங்க, முசாபா மட்டும்தான் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஏன் நபி அவங்க சொன்னாங்க பருவ வயதை அடைந்த ஒரு பெண்ணை விட ஒரு ஒரு அம்ரத், ஒரு தாடி முகத்திலே தாடியும் மீசையும் முளைக்காத ஆண் பிள்ளை பயங்கரமாக அந்த பிள்ளையின் மூலமாக சைத்தானங்களை சோதிப்பான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாங்க வீட்டுக்கு யாராவது வந்துட்டா அல்லது அவர்களுடைய நண்பர்களோட நாங்க அவர்களை தூங்க வைக்கின்றோம், இதனுடைய விளைவு என்ன, இது எங்கே கொண்டு போயிட்டு சேர்க்கும், இது எங்கே கொண்டு போயிட்டு சேர்க்கும். அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நீங்க சிந்திக்கலாம் இது என்ன, எதை பத்தி பேசுகின்றார்கள், இதெல்லாம் இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையா, இதுதான் இன்றைக்கு தேவை சமூகத்துக்கு. இந்த உபதேசங்கள் எங்களுக்கு கிடைப்பதை போல எமது பெரும்பான்மையினை சகோதரர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அன்பான மேலான சகோதரர்களே அவர்களும் இதைவிட நூற்றுக்கு நூறு மடங்கு அவர்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஏன் அவர்களுக்கு இப்படியான உபதேசங்கள் கிடைப்பதில்லை. ஆகவே அன்பான மேலான சகோதரர்களே பிள்ளைகளுடைய விடயத்துல கவனம் எடுங்க. ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் நண்பர்களோட அவங்க இணைஞ்சு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தூங்குறாங்க, ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு அனுமதி அளிக்காதீங்க, அனுமதி கொடுக்க வேண்டாம், அதுக்கு அதுக்கு அனுமதி இல்லை. ஆம்பளை பிள்ளைகள் தானே அல்லது பொம்பளை பிள்ளைகள் தானே, இல்ல அதற்கும் அனுமதி இல்லை, சேர்ந்து இருக்க முடியாது. ஆகவே அன்பான சகோதரர்களே நான் ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வகையில ஒரு செல்போன், ஒரு செல்போனை கை ஒரு ஸ்மார்ட் தகமை இல்ல ஒரு செல்போன் கையில இருந்தா எல்லோரும் விபச்சாரி ஆகிருவாங்க ஒன்று சேர்ந்தாங்கண்டா. ஆகவே அன்பான சகோதரர்களே மகரமான விடயத்துல கவனம் எடுங்க. பிள்ளைகள் யாரோட போறாங்க, யாரோட வராங்க, திருவிழா இருந்தாலும் உங்களோட வேன் டிரைவராக இருந்தாலும் சிலவங்க சொல்லுவாங்க ஏன் வேன் டிரைவர் தான் ஒரு வயசாளியை தான் நான் போற்றிருக்கிறேன். வயசாளியாக இருந்தாலும் கண்ணியமான சகோதரர்களே அவரோட தனிமையில பயணம் செய்ய அனுமதி இல்லை. இன்றைக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த நாட்டில அதிகமாக பாலியல் வல்லுறவு சின்ன பிள்ளைகளை செய்தவர்கள் வயது முதிர்ந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுடைய உடம்பிலே வயது போகலாம், அவர்களுடைய முடி நரைக்கலாம். அன்பான சகோதரர்களே ஷைத்தான் அவர்களுக்கும் ஆசைகளை ஊட்டி பாவத்தை கொண்டு போயிட்டு சேர்ப்பான் என்ற செய்தியை நாங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஆகவே இந்த விடயத்தில் கவனம் எடுக்காமல் இருப்போம் என்று சொன்னார். நாங்கள் எங்களோட வீட்டில் யாரு வார பிள்ளைகளை இன்றைக்கு நாங்கள் ஒரு பயணம் போற நேரம் வேறொரு வீட்டில் விட்டுட்டு போகின்றோம். யாரிடத்துல விடணும், எந்த அளவு பாதுகாப்பு அந்த பிள்ளைக்கு இருக்குது என்பதை சிந்தனைக்கு எடுக்கும் சகோதரர்களே. ஆகவே அன்புக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இது ஒவ்வொரு பெற்றாருடைய ஒவ்வொரு தாய் தந்தையும் இந்த விடயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். என்ன புள்ள மாலை நேர வகுப்பு போறாரு, என்ன புள்ள படிக்க போகுது, அன்பான சகோதரி தனிமையில போகுது, இந்த புள்ள தனிமையில போகுது, இந்த புள்ளுடைய நிலைமை என்ன? ஆகவே அன்பான சகோதரர்களே, இந்த மாதிரி விடயங்கள்ல கவனம் எடுங்க, யோசனை கெடுங்க, சிந்தனை கெடுங்க, விளப்பத்தை கெடுங்க. அன்பானவர்களே, உடுப்புடைய விஷயத்துல கவனம் எடுங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் அரை நிர்வாணமாக உடுப்பாட்டாதீங்க. சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் மேலான சகோதரர்களே, நான் அனுபவத்துல சொல்லுகின்றேன், வீட்டுல வேலைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர்களிடத்துல நாங்க பிள்ளைகளை ஒப்படைத்து விட்டு பல மணி நேரம் நாங்க எங்களோட தேவைகளை முடிச்சிட்டு வருகின்றோம். அதிகமானவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு இருக்கிற ஆம்பளைட்ட பொம்பளை பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போறோம், வீட்டுக்கு வேலைக்கு இருக்கிற பொம்பளை ஒன்றுட்ட ஆம்பளை பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போறோம். அன்பான மேலான சகோதரர்களே, நீங்க நினைக்கலாம் என்ன எங்களுக்கு எல்லாம் சந்தேகத்தை உருவாக்குறார் இவர். நீங்க மிடில் ஈஸ்ட் போனீங்கடா தெரியும், வெளிநாடுகளுக்கு போனீங்கடா தெரியும். மேலான சகோதரர்களே, அரபிகளிடத்துல ஒரு பண்பு இருக்கின்றது, ஒரு சின்ன பொம்பளை பிள்ளைய கூட வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஆம்பளையே தொடவும் விட மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற தவறுகள் வேற விஷயம், ஏன் அதன் மூலமாக அவர்களுக்கு பிரச்சனைகள் உருவாகும். மேலான சகோதரர்களே, என்னிடத்துல ஒரு சகோதரர் வந்தாரு, அவருடைய தந்தை மிகப்பெரிய கோடீஸ்வரர், இலங்கையில பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு மாபெரும் பணக்காரர் அவரு. ஆனால் இவருடைய மகன் கிட்டத்தட்ட 35 வயதை அடைந்து திருமணம் முடித்திருக்கின்றார். அதுக்கு பின்னால இப்படி ஒரு ஹுத்பாவுக்கு பின்னால் என்னை சந்திச்சு கட்டி அணைத்து அழுதார். அவர் சொன்னார், ஹஸ்ரத், நான் சின்ன பிள்ளையில இருந்து கிட்டத்தட்ட 6 வயசுல இருந்து என்னுடைய வீட்டில வேலை செய்த அனைவராலும் பாலியல் வல்லுறவுக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய பருவ வயதை அடையும் வரைக்கும் என்னுடைய வீட்டில் வேலை செய்த என்னுடைய பாப்பாவுடைய கார் டிரைவர், என்னுடைய தோட்டக்காரர், என்னுடைய கடையில வேலை செய்தவர்கள் எல்லோரின் மூலமாகவும் நான் அந்த பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டே இருந்தேன். இதை என்னுடைய தந்தையிடம் கூட என்னால் சொல்ல முடியாமல் இருந்தது. காரணம் என்னவென்று தெரியுமா? எனக்கும் அதில் ஒரு ஆசை இருந்து கொண்டே இருந்தது. ஏன்? நான் அந்த ஆசை ஊட்டப்பட்டு விட்டேன் சொல்ல. ஆகவே அன்பான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சிந்தனை கெடுங்க, யோசனை கெடுங்க, விளக்கத்தை கெடுங்க. இப்படியான ஒரு நிகழ்வு எம்முடைய சமூகத்தில் உருவாகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். எம்முடைய வீட்டுடைய சூழலை மாற்ற வேண்டும். எங்களுடைய நிலைமைகளை மாற்ற வேண்டும். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான காலத்தை வெளிநாட்டில் கழிக்காதீங்க, ஊருக்கு வாங்க, பிள்ளைகளோட சேருங்க, பிள்ளைகளோட நன்மறையில் நடந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அதிகமான எங்களோட முஸ்லீம்கள் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பிள்ளைகள் என்ன தெரியுமா? உமா அப்பா எப்படி இரக்கமாக பார்த்து வளர்த்தாங்களோ அதே போல நீ ஏந்த உமாக்கும் அப்பாக்கும் இரக்கம் காட்டுவாயாக. நல்ல விளைச்சொல்லு அர்த்தத்தை. சின்ன பிள்ளையில ஏந்த உமா அப்பாவும் என்னையோட இரக்கமா இருந்தத போல சின்ன பிள்ளையில உமாவோ வாப்பாவோ வெளிநாட்டுல இருந்து இவரோட இரக்கம் காட்டப்படல என்று சொன்னா வயோதிபம் அடைஞ்சதுக்கு பின்னால இவர் ஒரு காலமும் உமா வாப்பாவோட இரக்கம் காட்ட மாட்டாரு. ஏன்? இவருக்கு தான் சின்ன பிள்ளையில வாப்பா இரக்கம் காட்டலே, வாப்பாவுடைய இரக்கம் இவருக்கு இருக்கல்ல, உமாவுடைய இரக்கம் இவருக்கு இருக்கல்ல. அதனாலே பெருசாவினாலும் இவருக்கு அந்த இரக்கத்தை உம்மா பாப்பாக்கு காட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய உள்ளத்துல தன்மைகள் இல்லாம போகக்கூடிய காட்சியை நாங்கள் அன்றைக்கு பார்க்கிறோம் சகோதரர்களே. ஆகவே பிள்ளைகளுடைய இறக்கம் அறிங்க, அன்பா இருங்க, பிள்ளைகள் எந்த நேரமும் கண்காணித்து கொண்டிருங்க சகோதரர்களே. பிள்ளைகள் யாரோட போறாங்க, யாரோட வராங்க, என்ன பேசுறாங்க, என்ன கதைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு தொழுகையை படிச்சு கொடுங்க. நபியே அவங்க சொன்னாங்க, 7 வயசு அடைஞ்சா ஒவ்வொரு தந்தையுடைய கடமை பிள்ளைகளுக்கு தொழுகையை படித்து கொடுங்கள். வீட்டில் தொழுங்க, மனைவியை தொலை சொல்லுங்க, தொலை சொல்லி பாருங்க. என் அனுபவத்தை சொல்லுகின்றேன், 3 வயது பிள்ளை முசல்லாவிலே நின்று தக்பீர் கட்டி தொழுகின்றது. வீட்டில் தொழக்கூடிய சூழல், 3 வயசு பிள்ளைக்கு சினிமா பாட்டு படிக்கையிலும் தான், 3 வயசு பிள்ளைக்கு கேடுகட்ட டான்ஸ் ஆடையிலும் தான். அனியமான சகோதரர்களே, 3 வயசு பிள்ளைக்கு ஏன் அலஹம்து சூரா ஓத இயலாது? ஏனும் 3 வயசு பிள்ளைக்கு ஏன் குல் சூராக்களை ஓத இயலாது? ஏனும் அனுபவத்திலே சொல்லுகின்ற மிம்பரில் இருந்து, 3 வயசு பிள்ளைக்கு ஏன் தூங்கும் பொழுது அல்லாஹும் பிஸ்மிக்க அமூத்து வாஹியா ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு தூங்க முடியாது? ஏன் 3 வயசிலே யாரோ படித்த ஒரு கேடுகட்ட விபச்சாரி படித்த பாட்டை 3வது வயதிலே அதே போன்று ஆடி ஒரு பிள்ளைக்கு படிக்க முடியும் என்று சொன்னால், நாங்கள் குர்ஆனை ஓதுவதற்கு லேசாக்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏன் எங்கட பிள்ளைகளுக்கு ஓத முடியாது? முடியும். ஏன் நாங்க ஓத வைக்கிறோம் இல்ல, தாய் இடத்துல இல்ல, தந்தை இடத்துல இல்ல, வாப்பா ஓதுறல்ல, உம்மா ஓதுறல்ல, வீட்டுடைய சூழல்ல இல்ல. அன்பான மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு தந்தையுடைய பொறுப்பு பிள்ளைகளுடைய அக்கவுண்ட்ல சல்லி சேர்ப்பதும் பிள்ளைகளுடைய பேர்ல காணியும் ஊடும் வாகனமும் வாங்கி வைப்பதும் அல்ல. உங்களோட பிள்ளைகளை நபி அவங்க சொன்னாங்க, வலதுன் சாலிஹுன் யதுஊ லஹு, உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய ஒரு சாலிஹான பிள்ளைய நீங்க உருவாக்கிட்டு மௌத்தாகிறதுதான் ஒவ்வொரு தாய் தந்தையுடைய பொறுப்பு என்ற செய்திய அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக உள்ளத்திலே பதிவு வைத்து கஷ்டப்பட்டு உங்கள் முன்னிலையில், இன்றும் ஒரு மனிதன் உங்கள் முன்னிலையில் உபதேசம் செய்கின்றனாக இருந்தால் என்னுடைய கூலி தொழிலாளியால் என்னுடைய தந்தையுடைய முயற்சி தான் சகோதரர்களே. எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கின்றது, என்னுடைய தந்தையுடன் வந்து மஸ்ஜிதிலே இடது காலை வைத்து உள்ளே வந்த நேரம் வெளியே போ சொல்லி வலது காலை வைத்து மஸ்ஜிதுக்கு வா என்று படித்து தந்தது இன்னும் ஞாபகம் இருக்கின்றது எனக்கு. அன்பான மேலான சகோதரர்களே, படித்துக் கொடுங்கள் பிள்ளைகளுக்கு. ஒவ்வொரு தந்தையுடைய வழிமுறை ஹராம் ஹலாலை படித்துக் கொடுங்கள், பேச்சு பேசக்கூடிய முறையை படித்துக் கொடுங்கள், பழகக்கூடிய முறையை படித்துக் கொடுங்கள், சொந்த பந்தங்களை காட்டிக் கொடுங்கள், மகரத்தை படித்துக் கொடுங்கள், ஹராம் ஹலாலை படித்துக் கொடுங்கள், அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிக்க கூடாது என்று படித்துக் கொடுங்கள், அடுத்தவர்களை கெட்ட வார்த்தையால் பேசும் பொழுது தண்டித்து கண்டித்து இப்படித்தான் பேச வேண்டும் என்று படித்துக் கொடுங்கள். இது ஹசரத் படிச்சு கொடுக்க தேவையில்லை, மாலியம் படிச்சு கொடுக்க தேவையில்லை, ஸ்கூல்ல சேர் படிச்சு கொடுக்க தேவையில்லை, ஒவ்வொரு உம்மா பட கட்டாய கடம் அன்பான சகோதரே. ஆகவே வல்லநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா எங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக எங்களின் சொர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக.